திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறளில் முப்பொருள் உண்மை. வழங்குபவர் குளித்தலை மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
வணங்கத்தலை வைத்து வாரிகளல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமு வைத்து எம்பெருமான் அணங்குடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் திருக்குறளில் முப்பொருள் விளக்கம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். நம்முடைய நாட்டிலே தோன்றிய நூல்கள் எண்ணில்லாத நூல்கள். சைவ சமயத்திலே தான் அதிகமான நூல்கள் தோன்றியிருக்கின்றன. இந்த நூல்களுக்கெல்லாம் மூலமாயிருக்கின்ற நூல்கள் வேத சிவாகமங்கள். அந்த முதல் நூல்கள் ஆதி நூல்கள் என்று சொல்லக்கூடிய வேத சிவாகமங்கள் சிவபெருமானாலே அருளி செய்யப்பட்டது. வேறு சமயங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்முடைய சைவ சமயத்திற்கு உண்டு. என்னென்றால், மற்ற சமயங்களுக்கெல்லாம் நூல்கள் ஏதோ ஒரு மகான்களாலே, ஏதோ ஒரு வகையிலே உயர்ந்தவர்களாலே, உயிர் வர்க்கங்களாலே சொல்லப்பட்ட நூல்கள். நம்முடைய சமயத்திற்கு பரம்பொருளாகிய பிறப்பு இறப்பு இல்லாத முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானே நமக்கு நூலை தந்திருக்கிறார். அது திருமூலர் சொல்றார், வேதமுழு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உள்ளன. நாதன் உரை அவை நாடில் இரண்டந்தம் பேதமது என்பார் பெரியோர்க்கு அபேதமே. வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல். இறைவன் என்று சொன்னால் சிவபெருமான். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். வினையிலிருந்து நீங்கி விளங்கிய அறிவு, விளங்கிய அறிவு என்றால் தானே விளங்கிய அறிவு. இப்ப ஆன்மாக்களுக்கு சொன்னால் தெரியும், சொல்லவில்லையானால் தெரியாது. இது ஆ என்று ஒருத்தர் சொன்னால் தெரியும். இப்போ என் பேர் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டு நான் சொன்னால் அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனால் சுவாமிக்கு எப்படி என்றால் அவருக்கு தானே எல்லாம் தெரியும். விளங்கிய அறிவின் வினையின் நீங்கிய முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். அப்படி முதல் நூல் என்பது வேத சிவாகமங்கள். அதை சொன்னவர் சிவபெருமான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அந்த வேத சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட நுட்பமான கருத்துக்களை நம்முடைய சமய சார்ந்தோர்கள் தமிழ் மொழியிலே விரிவாக தெளிவாக எடுத்து நமக்கு உபகாரம் செய்திருக்கின்றார்கள். நூல்கள் இல்லையானால் கடவுளை பற்றியும் தெரியாது, ஆன்மாவை பற்றியும் தெரியாது, ஆன்மாவையும் கடவுளையும் பிரித்து வைத்திருக்கின்ற பாசத்தை பற்றி தெரியாது. காரணன் ஆகமங்கள் அருளினால் உருகொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்றால் வேதம், ஆகமம் என்றால் சிவாகமங்கள். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு சிவபெருமானுடைய அந்த திருமேனியினுடைய பலன் என்ன என்றால் வேத சிவாகமங்களை அருளி செய்வதற்காக. எதற்காக அருவமாயிருந்த பெருமான் உருவமாக வந்தார் என்று சொன்னால், என்று கேட்டால், இந்த நூல்களை அருளி செய்வதற்காக. உருவத்திருமேனி எதற்காக வந்தது என்று ஒரு வினா, அதற்கு விடை என்ன என்றால் வேத சிவாகமங்களை அருளி செய்வதற்காக. அதுதான் முதல் காரணம். ஆரணன் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். யாருக்கு? பிரம்மா முதலான அத்தனை பேருக்கு இந்த பதிபசுபாச உண்மைகள் தெரியாது. நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாவே என்பது சிவஞான சித்தியார். அதனால இந்த நூல்களையெல்லாம் நமக்கு தந்தவர் யார் என்றால் முழுமுதற் கடவுளாகிய பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமானை இந்த வேத சிவாகமங்களை தந்திருக்கின்றார். அந்த நூல்கள் வழியாக நம்முடைய சைவ திருமுறைகள் 12, சித்தாந்த சாத்திரங்கள், அதற்கு மேலே திருக்குறள் முதலான நீதி நூல்கள், இவையெல்லாம் புராணங்கள், மற்ற இலக்கியங்கள், பிள்ளைத்தமிழ் முதலான சிற்றிலக்கியங்கள், இவையெல்லாம் சைவ சமயத்திற்கு கிடைத்த பெரிய பொக்கிஷங்கள். இந்த நூல்களை எல்லாம் நாம் இடையறாமல் கற்றும் கேட்டும் நம்முடைய சந்ததியாருக்கு எடுத்து சொல்லியும் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு செல்வம் நம்முடைய சமயத்திற்கு கிடைத்திருக்கிறது. மற்ற சமயங்களுக்கு கிடைத்திருந்தால் இதனை பெரிதாக கொண்டாடுவார்கள். ஆனால் நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கிற அன்பர்கள் சில நூல்களை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றார்கள். அது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிகழ்ச்சி. ஆகையினாலே இந்த கிடைத்தற்கரிய இந்த அரிய பொக்கிஷங்களை எல்லாம் நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். எத்தனையோ மகான்கள் தம்முடைய வாழ்நாளையெல்லாம் ஒதுக்கி இந்த நூல்களை எல்லாம் சேகரம் செய்து அவற்றையெல்லாம் இந்த கருவிகள் இல்லாத காலத்திலே, அச்சு எந்திரங்கள் இல்லாத காலத்திலே, ஓலைச்சுவடியிலே கைவருந்த எழுதி இந்த நூல்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட பெரிய முயற்சி செய்த நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழறிஞர்கள் வாழ்கின்ற மத்தியிலே அந்த நூல்களை எல்லாம் பாதுகாக்க வேணும். அது சம்பந்தமான விரிவுரைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க வேணும், கேட்டுக்கொண்டிருக்க வேணும். நம்முடைய சைவம் .org அமைப்பினர் இந்த அரும்பெரும் பணியை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். எத்தனையோ நூல்கள் அவர்களுடைய இணையதளத்தின் மூலமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய சேகரித்து மக்களுக்கு உதவிகரமாக அவர்கள் இந்த பெரும் புண்ணியத்தை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற நூல் வந்து திருக்குறள். திருக்குறள் எல்லாருக்கும் தெரிந்த நூல். திருக்குறள் சைவ நூலா என்று ஒரு வினா உண்டு. திருக்குறள் சைவ சித்தாந்த நூல். சைவ சமயத்தை சைவ சமயத்தில் இருக்கிற கருத்துக்களை நன்றாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நல்ல சைவராலே இயற்றப்பட்ட நூல் திருக்குறள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணம் என்றால், புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அதுக்கப்புறம் கொல்லாமை ஒரு அதிகாரம், கொல்லாமை புலால் மறுத்தல். இந்த ரெண்டு கருத்துக்களையும் திருவள்ளுவர் ஆணித்தரமாக கூறுவதனால இது சைவ சமய நூல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொல்லாமை அது பொதுவானது. அதையும் தாண்டி புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் என்றால், ரொம்ப பட்டினியாக கிடக்குறான் ஒருத்தன் 4 நாள், அப்போது கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்போதும் வேண்டாம் என்று மறுப்பது. அப்படி உறுதியான சிந்தை உடையவர்கள் தான் அந்த நேரத்திலேயே மறுப்பார்கள். அப்படி புலாலை மறுத்தல், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று அவர் பாடியிருக்கிறார். அதனால இந்த ரெண்டு அதிகாரம் போதும் இது சைவ நூல் என்பதற்கு. இன்னும் பல நிறைய சித்தாந்த கருத்துக்கள் அதில் சொல்லப்படுகிறது. நம்முடைய சைவ சமய பெரியோர்கள் எல்லாரும் திருவள்ளுவரை ஒட்டி திருவள்ளுவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த திருவள்ளுவரை போற்றி கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்றார். அதனால சைவ சமயத்திற்கு ஒரு நீதி நூல், உலகத்துக்கே நீதி சொல்லக்கூடிய நூல், சைவ சமய சார்புடைய நூல் திருக்குறள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளக்கூடும். உமாபதி சிவாச்சாரியார் தில்லையிலே நடராஜ பெருமானை வழிபாடு செய்தவர். நம்முடைய சந்தானபுரவரிலே ஒருவர், முக்கியமானவர். தில்லையிலே கொற்றமன்குடி என்கின்ற பகுதியிலே வாழ்ந்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் நடராஜ பெருமானிடத்திலே அதிகமான ஈடுபாடு உடையவர். சித்தாந்த சாத்திரங்களை நன்றாக கற்றவர். 8 நூல்களை படைத்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்திலே 14 சாத்திர நூல்களிலே 8 நூலை படைத்தவர் உமாபதி சிவாச்சாரியார். சிவபெருமானே அவருக்கு வந்து ஒரு சீட்டுக்கவி கொடுத்திருக்கிறார். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் குற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதம் வர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. சிவபெருமானே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன கடிதம் என்றால், அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன். அடியார்க்கு சிவபெருமான் தனக்குத்தானே ஒரு பேர் வச்சுக்கிட்டார். சிவபெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள், வெகுகோடி நாம சம்பு அப்படிங்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அதில் அவரே ஒரு பேர் வச்சுக்கிட்டார். என்ன பேர் என்றால், அடியார்க்கு எளியன். அடியார்களுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார். சிற்றம்பலவன், சிற்றம்பலத்தில் இருக்கின்றவன். கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, கொற்றங்குடியிலே தங்கியிருக்கிற உமாபதிக்கு எழுதிய கைச்சீட்டு, ஓலைச்சுவடி தான் எழுதிய கைச்சீட்டு. படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதம் வர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை என்று ஒரு வெண்பா எழுதி அவர்கிட்ட கொடுத்தார். அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு உமாபதி சிவாச்சாரியார் அதனை பூசித்து வணங்கி அந்த பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்ததாக, தீட்சை செய்து முத்தி கொடுத்ததாக வரலாறு உண்டு. கோயில் புராணம் என்ற ஒரு அற்புதமான நூலை அவர் பாடியிருக்கிறார். சிதம்பர நடராஜ பெருமானுடைய பெருமையை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், சிதம்பர தலத்தினுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் கோயில் புராணத்தை நன்றாக படிக்க வேண்டும். கோயில் புராணம் பதஞ்சலி வியாகரவாத ஆகிய இருவருடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியது. தில்லையிலே நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடுவதற்கு காரணமாக இருந்த முனிவர்கள் பதஞ்சலி வியாக்கரவாத முனிவர். அந்த இருவருடைய பெருமையை நன்றாக எடுத்து அதிலே பாடியிருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். சாத்திரம், தோத்திரம், புராணம் ஆகிய மூன்றிலும் வல்லவர், தமிழ் வடமொழி ஆகிய இரண்டு மொழியிலும் வல்லவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த உமாபதி சிவாச்சாரியார் திருவள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது, தலைப்பட்டார் தீரத் துறந்தார் என்ற திருக்குறளை முன்வைத்து, தெய்வ புலவர் திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் என்று அந்த திருவள்ளுவரை சிறப்பிக்கிறார். தெய்வ புலவர் அப்படிங்கிறார். தெய்வ புலவர் திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் என்று நெஞ்சுவிடு தூது அப்படிங்கிற நூல்ல அவர் பாடியிருக்கிறார். அதனால அது உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய குருநாதர். குருநாதர் திருவள்ளுவரை முக்கியமான இடத்திலே போற்றி மகிழ்கிறார். அதற்கு அடுத்தாற் போல சேரமான் பெருமாள் நாயனார், 63 நாயன்மார்களிலே சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சிவபெருமான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மதிமலி புருஷை மாடக்கூடல் பதிமிஷ நிலவு பாலிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிகரு மாற்றம் பருவக்கொண்மு படியனப்பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரம் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பது. உமாபதி சிவாச்சாரியாருக்கும் சுவாமி சீட்டு கவி கொடுத்தார். இங்கே சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுவாமி கடிதம் கொடுக்கிறார் பானபத்திரனுக்காக. அப்படிப்பட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார். திருநீற்றை கண்டவுடனே யானையிலே சென்று கொண்டிருந்த மன்னன் கீழே இறங்கி ஒரு சலவை தொழிலாளியினுடைய காலில் விழுந்து கும்பிட்டார். அப்படிப்பட்ட மன பக்குவம் உடையவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெருங்கிய நண்பர். தினந்தோறும் சிவபூஷையில சிலம்புலி கேட்பாராம். நடராஜ பெருமான் ஆடுகிற அந்த சிலம்போஷை அவருக்குடைய காதுக்கு கேட்கணும். பூஜையில உட்கார்ந்தா அவருக்கு சிலம்பு ஒலி கேட்கும். நம்ம பூஜையில உட்கார்ந்தா மற்றவங்க புலம்புற ஒலி தான் கேட்குது, சிலம்பு ஒலி அவருக்கு கேட்கும். சிலம்போஷை நடராஜ பெருமானுடைய காலில் போட்டிருக்கிற அந்த சிலம்போஷை. வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம்புலி காட்டிய பண்பு. திருவாத ஊரில் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு சிலம்போஷை கேட்பார். வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்புலி காட்டிய பரிசு. அப்படிப்பட்ட பெருமையுடையவர் இந்த சேரமான் பெருமாள் நாயனார். குதிரையிலே கைலாயத்துக்கு சென்றவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2000 தந்தம் உள்ள வெள்ளை யானை மீது கைலாயத்துக்கு செல்கிறார். பர்மிஷனோட சுவாமி அனுப்பி வச்ச 2000 தந்தம் உள்ள வெள்ளை யானை, அதில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு போகிறார். தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்தி வானனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து. நேரடி வர்ணனை அவரே சொல்றார். மத்த யானை அருள் புரிந்து. உலகத்துல வேற எந்த புலவருக்கும் மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் இல்லாத பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்டு. வானனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேயே. ஊழிதோருளி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை, சூடிசையின் கரும்பின் சுவை நாபல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே. அப்படி யானைக்கு இது அமர்ந்து கொண்டு கைலாயத்துக்கு போறார். அவர் கைலாயத்துக்கு போற நிகழ்ச்சி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தெரிகிறது. நண்பர் கைலாயத்துக்கு யானை மேல புறப்படுறார். அப்ப நாம இங்க இருக்கலாமா? தன்னுடைய குதிரையை அழைத்தார். குதிரையில இருந்து குதிரைக்கு காதல பஞ்சாட்சர உபதேசம் பண்றார். செருமா உகைக்கும் சேரன் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணோன்னு அந்த குதிரையானது ஆகாயத்திலே பறக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சென்று அப்படி ஒரு வலம் வந்து அவருக்கு பின்னாலே செல்கிறது. அப்படி அவரோடு செல்லுகிற போது இவர் ஒரு பாடல் பாடினார். அந்த நூலுக்கு திருக்கயிலாய ஞான உலா என்று பேர். திருக்கயிலாய ஞான உலா அப்படிங்கிற ஒரு நூல், அது சித்திலக்கியம் பிரபந்தத்தில ஒன்று. கைலாயத்துக்கு செல்லுகிற போது எழுதப்பட்ட நூல் திருக்கயிலாய ஞான உலா. அந்த நூலை கைலாயத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க. சுவாமி சுந்தரருக்கு அழைப்பு வந்தது, அங்கே போயிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விண்ணப்பம் செய்தார், என்னுடைய நண்பரும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அழைத்து வாருங்க. அழைத்து வந்தார் திருநந்தி தேவர். உத்தரவு இல்லாமல் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அருள் முன்னே இழுத்தது, தேவரையினுடைய அருள் பின்னே இருந்து தள்ளியது, அடியேன் வந்துவிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் சொன்னார் சேரமான் பெருமான் நாயனார், சுவாமி அடியன் ஒரு பிரபந்தம் பாடியிருக்கிறேன், அதனை கேட்டருள வேண்டும், செவி மடுக்க வேண்டும் அப்படின்னார். அப்படியா சொல்லுன்னார். அப்போது சொன்னது தான் அந்த திருக்கைலாய ஞான உலா. கைலாயத்திலே அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல், கைலாயத்திலே சென்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரே நூல் திருக்கைலாய ஞான உலா, நம்முடைய தமிழ் நூல். அந்த நூலிலே திருக்குறளை பற்றி சொல்ற ரெண்டு திருக்குறள் அதுல வைக்கிறார். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஆனால் பணம் இல்லாதவனை எல்லாரும் இகழ்வாங்க. இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாள் அப்படின்னா அவ்வை பிராட்டி. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு ஒரு திருக்குறள். இன்னொன்று, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிய ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள அப்படிங்கிறது இன்னொரு திருக்குறள். ஆக இந்த இரண்டு திருக்குறளையும் சேரமான் பெருமாள் நாயனார் அதில் அந்த திருக்கயிலாய ஞான உலாவில் வைத்து பாடியிருக்கிறார். ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே அதில் கையாண்டிருக்கிறார். பெரியவங்க சொன்ன அந்த வாக்கியத்தை அப்படியே கையாளுகிற ஒரு அமைப்பு உண்டு. முக்கியமான வார்த்தைகளை, முக்கியமான வரிகளை அப்படியே கையாளுகிற ஒரு மரபு நம்முடைய தமிழ் மரபு. அந்த வகையில் இந்த ரெண்டு திருக்குறளையும் அப்படியே இடம்பெற வைத்திருக்கிறார். கைலாயத்திலே நம்முடைய திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறார், சிவபெருமான் கேட்டிருக்கிறார். அப்படின்னா அந்த திருக்குறள் எவ்வளவு உயர்ந்த நூலாக இருக்கும். நம்முடைய சமயத்தோடு, நம்முடைய சமய சான்றோர்களோடு நெருங்கிய தொடர்புள்ள நூல் திருக்குறள். அதுக்காக சொல்கிறேன். அதற்கு மேலே நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் திருவள்ளுவ தேவரை பற்றி சொல்லுகிற போது திருவள்ளுவ தேவர் அப்படின்னு சொல்றார். திருவள்ளுவ தேவர் படர்பூவியின் மீது மீறி வஞ்சகர்கள் வியனின் உரைபானுவாய் வியந்துரை பழுதில் வெறு சீல நூல்களும் திரிசங்க பாடல் பனுவல் கதை காவிய மாமன்களை திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்துவல் சந்தமாலை மடல் பரணி கோவையார் கலம்பகம் முதலுளது கோடி கோள் பிரபந்தம் வகை வகையில் ஆசு சேர்வருங்கவி சண்டவா சண்டவாயு மதுரகவிராஜனானன் வெண்குடை விருது கொடி தாளம் மேளதண்டியை வரிசையொடுலாவும் மாலகந்தை தவிர்ந்திடாதோ. இத்தனை நூல் எதுக்காக படிக்கிறோம் என்றால் அகந்தை தவிர்ந்திடாதோ. உள்ளத்தில் இருக்கிற அகந்தை தீரம், அந்த அகந்தை நீங்குவதற்காக தான் இத்தனை நூலும் படிக்கிறோம். அது திருக்குறள் திருவள்ளுவர் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படியே சூசகமா சொல்லியிருக்கார். படர் புவியின் மீது மீறி வஞ்சகர்கள் வியனின் உரை வாணு வாய் வியந்துரு பழுதில் சிறு பழுதில் வெறு சீல நூல்களும் திரு சங்க பாடல் பணுவல் கதை காவியமாமென்களை முதலுள்ளது திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்துவர் சந்தமாலை மடல் வரணி கோவையார் கலம்பகம் முதலுள்ளது கோடி கோள் பிரபந்தமும் வகை வகையிலாசு சேர்பெருங்கவி சண்டவாயும் மதுர கவி ராஜநாதன் வெண்குடை விருது கொடி தாளம் மேள தண்டிகை வரிசையொடுலாவும் மாலகந்தை தவிர்ந்திடாதோ. தமிழ் நூல்களினுடைய பட்டியல் கொடுக்கிறார். அதுல சங்க பாடலுக்கு அப்புறம் திருவள்ளுவத்தேவர், திருவள்ளுவத்தேவர் வாய்மை என்கிற திருவள்ளுவர் செய்த அந்த நூலுக்கு வாய்மை என்று ஒரு பேர், பழமொழி என்று ஒரு பேர். அப்படிப்பட்ட சிறப்புடையது அருணகிரிநாதராலே போற்றப்பட்ட பாராட்ட பெற்ற நூல். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்பது நம்முடைய பாரதியினுடைய திருவாக்கு. இப்படி பல பெரியவர்கள் சான்றோர்கள் நம்முடைய திருக்குறளை ஏற்று போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதிலே முப்பொருள் விளக்கம், முப்பொருள் என்றால் பதி பசு பாச உண்மைகள். முப்பொருள்னா அதான் பதி பசு பாசம். உலகத்திலே மூன்று பொருள்கள் என்றைக்கும் உள்ள பொருள். ஒன்று பதி, அது தானே அறிவது. இன்னொன்று பசு, அறிவித்தால் அறியும். அடுத்தது பாசம், அறிவித்தாலும் அறியாதது பாசம். பதி என்பது இறைவன், தானே அறிகின்றவன். ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி, அவருக்கு ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றுமே படிக்காதவர் ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர். பசு எப்படிப்பட்டது என்றால் சொன்னால் தெரியும், அறிவித்தால் அறியக்கூடியது. பாசம் எத்தனை சொன்னாலும் தெரியாது, தடப்புள். பாசத்துக்கு அந்த அறிவித்தாலும் அறியாது அப்படி இலக்கணம் சொல்லுவாங்க. இந்த மூன்று பொருள்களும் எப்போதும் இருக்கின்ற பொருள், சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற முக்கியமான கருத்து. இந்த முப்பொருளும் எப்போதும் இருக்கின்ற பொருள், பதி பசு பாசம், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். இந்த மூன்று பொருளையும் யாரும் படைக்கவும் இல்லை, அழிக்கவும் முடியாது. உயிரும் அப்படித்தான், உயிரையும் யாரும் படைக்கிறது கிடையாது, உயிரை படைச்சது கிடையாது, உயிரை அழிப்பதும் கிடையாது. உயிரும் எப்போதும் இருப்பது. உயிரிலே சார்ந்திருக்கிற பாசம், பாசமானது எங்கே இருக்கிறது என்றால் உயிரை சார்ந்திருக்கிறது. ஆன்மாவை பற்றி இருக்கிற பாசம் அதுவும் எப்போதும் உள்ளது. நெல்லிலே உமி போல எப்போதும் இருப்பது பாசம். பதியினை போல் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை போல் பசுபாசம் அனாதி. திருமூலர் திருமலை, பதி அணுகில் பசுபாசம் நிலாவே, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நிலாவே என்பது திருமூலர் சொன்ன திருமந்திரம். ஆகையினால மூன்று பொருள்களும் என்றைக்கு இருக்கிற பொருள். அதில் முதலாக சொல்லப்படுவது பதி. திருக்குறளில் இந்த மூன்று பொருளையும் ஒரே குரலில் சொல்றார். அது என்ன குறள் என்றால், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வகுத்தான், வகுத்தான் என்றால் இந்த வேலை இவங்க செய்யறது, அப்படி வகுத்து விடுவது. இவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு வகுத்து வைப்பது. வகுத்தல் என்றால் பிரித்து கொடுப்பது. இப்ப இந்த நிலம் இதுலேருந்து இந்த 2 ஏக்கர் உனக்காக, இது பெரிய பையனுக்கு 2 ஏக்கர், இது நடுப்பையனுக்கு, இந்த 2 ஏக்கரும் நடுப்பையனுக்கு, அந்த மாமரத்தை தாண்டி இருக்கிற அந்த 2 ஏக்கர் சின்ன பையனுக்கு அப்படின்னு வகுத்து வைப்பார். இவ்வளவுதான் அப்படின்னு வகுத்து வைக்கிறார். வகுத்தான் என்றால் எல்லாமல்ல பரம்பொருள் ஆன்மாவுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு வகுத்து வச்சிருக்கார். இதைத்தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த மாதிரியான உடைகளை தான் உடுத்தணும், இப்படியான வீட்டில் தான் இருக்கணும், இப்படித்தான் மனைவி அமையும், இப்படித்தான் பிள்ளைகள் அமையும், இவ்வளவுதான் படிப்பார், இவ்வளவு புகழ் அடையும், இன்ன பதவியில் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தன் வகுத்து வச்சிருக்கிறான். இதை யாரும் மாற்ற முடியாது. இவ்வளவுதான் சாப்பிடணும்னு அப்படின்னு விதி இருந்தால் அவ்வளவுதான் சாப்பிட முடியும். இன்ன இவ்வளவுதான் கல்வி அமையும் இருந்தால் அவ்வளவுதான் அமையும். இப்படிப்பட்ட வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வீட்டில் தான் இருக்க முடியும். சுக துக்கங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டது, ஒருவனாலே வகுக்கப்பட்டது. அதை நம்முடைய சித்தியாரில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். பேறு இளவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு. பேறு 6 பொருளை சொல்கிறார். பேறு இளவு, பேறுனா பெறுதல், இளவுனா இழத்தல். சில காலத்தில் ஒரு பொருள் நமக்கு உண்டாகிறது, அதான் பேறு. இளவு என்றால் ஒரு பொருளை இழக்கிறோம், இளவு. பேறு இளவு இன்பமுடு பிணி. இன்பம் என்றால் நாம் அனுபவிக்கிற சுக போகங்கள், பிணினா துக்க துன்பம். மூப்பு சாக்காடு, மூப்பு என்றால் உயர்வு, சாக்காடுனா தாழ்வு, புகழ்ச்சி இகழ்ச்சின்னு சொல்லலாம், உயர்வு தாழ்வுன்னு சொல்லலாம். சில நேரத்தில் நமக்கு உயர்வு வருகிறது, சில நேரத்தில் நமக்கு தாழ்வு வருகிறது. இப்போ புகழ் வருது, ஏற்றுக்கிறோம், ஒருத்தர் இகழ்கிறாரு, அது நம்ம இஷ்டத்துக்கு வர்றதில்லை. அவர் அப்போ நம்முடைய இஷ்டத்துக்கு இதெல்லாம் வர்றதில்லை. என்ன சொல்கிறார் சிவஞான சித்தியார், சிவாகம கடல் அருணந்தி சிவாச்சாரியார் சொன்னது, பேறு இளவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு 6 முன் கருவுட்பட்டது. வயிற்றில் இருக்கும்போதே இதெல்லாம் எழுதப்பட்டது, இன்ன காலத்தில் இது கிடைக்கும் அப்படின்னு அது எழுதப்பட்டது. இது கிடைக்காதுன்னா கிடைக்காது, அதுதான் 6 முன் கருவுட்பட்டது. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது, தேருணி இனிச்சை கண்மம் மேலுடற் சாருமன்றே. இது எதனால் இப்படி எழுதப்பட்டது என்றால், நமக்குலாம் எழுதினவர் பிரம்மா, பிரம்மா தான் எழுதியிருக்கார் இது. இது இன்ன காலத்தில் அமையும், இன்ன காலத்தில் பிரம்மா தன்னிஷ்டத்துக்கு எழுதுகிறாரானா தன்னிஷ்டத்துக்கு அவர் எழுத முடியாது. அந்த ஆன்மா செய்திருக்கிற நல்வினை தீவினையை கணக்கு போட்டு, புண்ணிய பாவத்தை கணக்கு போட்டு அதை விதியாக எழுதுகிறார், வினையை கணக்கு போட்டு விதியாக எழுதி வைக்கிறார். அது சிவபெருமானுடைய ஆணையினாலே அந்த பதவியை அவர் பெற்றுக்கொண்டு சிவபெருமானுடைய கம்பெனியில் அவர் வேலை பார்க்குறார். பிரம்மா எழுத்தர் பணி, அந்த படி அவர் பிரம்மா எழுதி வைக்கிறார். ஆகையினாலே இது வகுக்கப்பட்டது, வகுக்கப்பட்டது. பேறு இளவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு 6 முன் கருவுட்பட்டது, கருவிலேயே எழுதப்பட்ட. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், முன்பு செய்த கண்ம இங்கு இவற்றிற்கு ஏது, தேறு நீ இனிச்சை கண்மம் மேலுடற் சாருமன்றே என்பது சித்தியார் அருமையான நூல். சைவ சமயத்திற்கு ஒரு நல்ல சிறந்த ஆணித்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் சிவஞான சித்தியார். சித்தியார்னாலதான் மெய்கண்ட தேவர் சொன்ன சிவஞான போதம் பிரகாசமாக விளங்குகிறது. இவர் சித்தியார் என்ற நூலை சொல்லவில்லையானால் மெய்கண்ட தேவர் சொன்ன சிவஞான போதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தெளிவான நூல், ரத்ன சுருக்கமாக சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு அடிப்படையான நூல் சிவஞான சித்தியார். அதிலே சொல்றார், அப்ப வந்து நமக்கு வகுக்கப்பட்டது என்ன என்றால் அது விதி என்று சொல்லப்படும். வகுத்தவன் யார் என்றால் அவர்தான் கடவுள். வகுத்தவன் பதி, வகுத்த வகையல்லால் அவன், வகுத்த வகையல்லால் அவன், இவ்வளவுதான் அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கிறான், அவன் வகுத்து வச்சிருக்கிறான்னா அதை மீறி ஒன்றும் நமக்கு வராது. அதை நம்ம கிராமத்திலே பழமொழியில் சொல்லுவாங்க, என்ன தேய்ச்சி உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். எவ்வளவு வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தீத்தலில், கோடி தொகுத்து கோடினா இந்த தான் அந்த பொருள் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், அதுக்கு பாசம், கோடி என்பது பாசம், தொகுத்தார் என்பது ஆன்மா பசு, துய்த்தல் அறிவு, கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. அதை வந்து அந்த 3 பொருளையும் 3 பொருளையும் ஒரே திருக்குறளிலே அமைத்திருக்கிறார். வகுத்தான் பதி, கோடி பாசம் உலகப் பொருள், தொகுத்தார், அதுதான் ஆன்மா. தொகுத்தார் பன்மை ஆன்மா, பசு, பதி, பசு, பாசம் மூன்றையும் சொல்லக்கூடிய திருக்குறள். அது எவ்வளவு தத்துவார்த்தமான நுட்பமான செய்தியை அதில் சொல்லியிருக்கார். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலர் இது